அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்கள் பேச எடுத்துக் கொண்டுள்ள தலைப்பு 9 நிலைகள் ஆகும். 9 நிலைகள் என்று சுருக்கமாக சொன்னால் யாருக்கும் புரிவது கஷ்டம். இந்த 9 நிலைகளும் மனித பர்சனாலிட்டியில் 9 நிலைகளை விவரிக்கின்றன என்றால் மக்களுக்கு புரியும். இந்த 9 நிலைகள் எப்படி எழுகின்றன என்ற கேள்வி எழுகிறது. மனிதனுக்கு இருப்பது அறிவு, உணர்வு, உடம்பு என்ற 3 தானே. இந்த 3 எப்படி 9 ஆகிறது என்று அன்பர்கள் கேட்கலாம். இந்த 3 ஒன்றோடு ஒன்று உறவாடுவதால் ஒவ்வொன்றும் 3 நிலைகளாக பெருகி 3 9 ஆகிறது என்று நாம் பதில் சொல்லலாம். இப்படி இந்த 3 நிலைகளும் தமக்குள் உறவாடுவதால் எழுகின்ற 9 நிலைகள் மற்றும் அவற்றை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்று இவற்றையெல்லாம் பற்றி திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்கள் நம்மோடு உரையாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். இப்போது நான் அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அவருக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் நம் எல்லோருக்கும் அன்னையையும் பகவானையும் அறிமுகப்படுத்திய ஸ்ரீ அப்பா கர்மயோகி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு 9 நிலைகள். அதாவது மனித பர்சனாலிட்டியின் 9 நிலைகள் இருப்பதை இது குறிக்கிறது. இந்த 9 நிலைகள் நமக்கு புரிய வேண்டும் என்றால் இந்த 9 நிலைகளை ஸ்ரீ அப்பா அவர்கள் உருவாக்கியதற்கு முன்னால் மனித பர்சனாலிட்டியை எப்படி பிரித்து வைத்திருந்தார் என்பது நமக்கு புரிய வேண்டும். பொதுவாக சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று பொதுப்படையாக 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார். இதை நாம் அறிவை ஒட்டி வாழ்பவன், உணர்வை ஒட்டி வாழ்பவன், உடலை ஒட்டி வாழ்பவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அறிவை ஒட்டி வாழ்பவன் என்றால் அவன் கெட்ட உணர்ச்சிகளுக்கு அடிமையாக மாட்டான் என்று நம்பினார்கள். இன்றும் கிராமத்து மக்களிடையே ஒருவன் படித்து விட்டால் அவனுக்கு பொறாமை இருக்காது என்று நம்புகிறார்கள். படிப்பு இருப்பதால் பொறாமைக்கு மனிதன் ஆளாக மாட்டான் என்ற அவசியமே இல்லை என்பதை கிராமத்து மக்களால் புரிந்து கொள்ள முடிவது இல்லை. படித்த மனிதன் பக்கத்து வீட்டுக்காரருடன் தகராறுக்கு வந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் படித்த மனிதன் என்று வெந்து பேசுவார்கள். இம்மாதிரிய ஒருவரை உணர்வா கொள்பவன் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு அறிவே வேலை செய்யாது என்று வைத்துக் கொண்டார்கள். மேலும் ஒருவர் உடலால் வாழ்பவன் என்று சொல்லிவிட்டால் அவனுக்கு பசி, தாகம், சாப்பாடு, ருசி, தூக்கம் என்ற உடலின் தேவைகள் தவிர வேறு எதுவும் தெரியாது என்று நம்பினார்கள். இப்படி அறிவு என்றால் முழுவதும் அறிவு, உணர்வு என்றால் முழுவதும் உணர்வு, உடம்பு என்றால் முழுவதும் உடம்பு என்று சித்தரித்து வைத்திருந்தார்கள். அதாவது அறிவிற்கும் உணர்விற்கும் உடம்பிற்கும் ஒன்றோடொன்று பரஸ்பர உறவு ஒன்று இருந்ததே தெரியாமல் இருந்தார்கள். அப்பா அவர்கள்தான் அறிவு என்றால் அறிவு மட்டும் அல்ல, அதில் உணர்வும் உடலும் கலந்திருக்கின்றன என்றும், அதே போல் உணர்விலும் அறிவும் உடலும் கலந்திருக்கின்றன என்றும், உடலிலும் அறிவும் உணர்வும் கலந்திருக்கின்றன என்று தெளிவுபடுத்தி உள்ளார். இதை வைத்து பார்க்கும் பொழுது அறிவிலேயே 3 உட்பிரிவுகள் வருகின்றன. அதே போல் உணர்விலும் உடலிலும் 3 உட்பிரிவுகள் வருகின்றன என்று காட்டியுள்ளார். ஆக 3 நிலைகளுக்கும் 3 உட்பிரிவுகள் என்று ஆகும் பொழுது 9 நிலைகள் என்று ஆகிறது. இப்பொழுது இந்த 3 உட்பிரிவுகளையும் சற்று விவரமாக பார்ப்போம். 1 நிலை சுத்த அறிவை குறிக்கிறது. தத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருப்பவர்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். உதாரணமாக சங்கரர் அத்வைத தத்துவத்தை விவரமாக சிந்தித்து எழுதியிருக்கிறார். கணித மேதை ராமானுஜம் அவர்கள் கணித ஆராய்ச்சியிலேயே தன் வாழ்நாளை கழித்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் முழுக்க அறிவால் வாழ்ந்தவர்கள். சுத்த அறிவிற்கு உதாரணமாக காட்டலாம். 2வதாக அறிவில் உணர்வு அதாவது மென்டல் வைட்டர் என்றாகும். அதாவது அறிவோடு உணர்வு கலந்த இடம். அறிவும் உணர்வும் எங்கே கலந்து வருகிறது என்று பார்த்தால் கவிஞன் இடத்தில்தான் அப்படி வருகிறது. ஆகவே கவித்திறன் உள்ளவர்கள் எல்லாம் இரண்டாம் இடத்திற்கு உரியவர்கள் என்றாகிறது. உலகில் தலை சிறந்த கவிஞர்கள் காளிதாசன், கம்பன், ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வொர்த், தாகூர் போன்ற இவர்கள் எல்லாம் இதில் வருவார்கள். மூன்றாம் நிலை அறிவில் உடல், மென்டல் பிசிக்கல். மென்டல் பிசிக்கல் என்றால் அறிவில் பிசிக்கல் வெளிப்படும் இடம் என்றாகிறது. பிசிக்கலுடைய சிறப்பே ஒரு வேலையை செய்து முடிப்பது, அதாவது சொன்னதை செய்து காட்டுபவர்களுடைய நிலை இது. பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டாலும் அவற்றை நடைமுறை செயல்படுத்த முடியாமல் தோற்றவர்கள் உண்டு. ஆனால் இதற்கு மாறாக எதை சொன்னாரோ அதை செய்து காட்டுபவரும் உண்டு. காந்திஜி இப்படிப்பட்ட ஒரு செயல் வீரர் ஆவார். சத்தியாகிரகம் மூலமாக விடுதலை வாங்கி தருவேன் என்று கூறியதை செயல்படுத்தினார். இதற்கு நேர் எதிர்மாறான உதாரணம் வேண்டுமென்றால் மின்வெட்டை குறைக்கிறேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் அது பற்றி எதையுமே செய்ய முடியாமல் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது அவர்கள் அறிவில் தீட்டிய திட்டம் வெற்றிகரமாக வடிவம் பெற முடியாமல் போகிறது. ஆகவே செயல் வீரருக்குரிய அடையாளம் என்ன சொல்வாரோ அதை அவர் செய்து காட்டுவார் என்பதுதான். சாதாரண பேச்சு தமிழில் சொன்னால் வெட்டி கொண்டு வா என்றால் கட்டி கொண்டு வருவான் என்பார்கள். செயல் வீரருக்கு சிறந்த உதாரணம் காமராஜர் அவர்கள்தான். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டார் என்றால் அதை நிறைவேற்றாமல் ஓய மாட்டார். இப்பொழுது அறிவுக்குண்டான மூன்று நிலைகளை விவரித்திருக்கிறேன். அம்மாதிரியே உணர்வுக்குண்டான மூன்று நிலைகளை விவரிக்க விரும்புகிறேன். நான்காம் நிலை உணர்வில் அறிவாகும், அதாவது வைட்டல் மென்டல். உணர்வில் அறிவு என்பது சூட்சுமமான அறிவு உள்ளவரை குறிக்கிறது. இந்த சூட்சும அறிவு உள்ளவர்கள் ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, பழகலாமா கூடாதா என்று சொல்லிவிடுவார்கள். ஒருவரோடு நாம் பல வருடம் பழகினாலும் அவர்கள் பொறாமை பிடித்தவர்கள் என்று கூட நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சூட்சும அறிவு உள்ளவர்கள் இவர்களை 5 நிமிடம் பார்த்தால் கூட இந்த ஆள் பொறாமை பிடித்தவர், இவருடன் பழகாதே என்று சொல்லிவிடுவார்கள். பல வருடங்களாக பழகும் நமக்கு தெரியாதது இவருக்கு எப்படி தெரிகிறது என்று நாம் வியந்து போவோம். அதுதான் உணர்வில் அறிவு செயல்படுவதற்கான அடையாளம். பார்த்த மாத்திரத்தில் யார் எப்படிப்பட்டவர் என்று புரிந்துவிடும். அடுத்தது ஐந்தாம் நிலை சுத்த உணர்வு, அதாவது பியூர் வைட்டர். இந்த ஐந்தாம் நிலையில் இருப்பவர்கள் முழு தைரியசாலிகளாக இருப்பார்கள். பயம் என்றால் என்னவென்றே இவர்களுக்கு தெரியாது. ஆபத்து அபாயம் என்று எழுந்தால் சாதாரண மக்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும் என்றால் இவர்களுக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கும். மாவீரன் நெப்போலியன், சத்ரபதி சிவாஜி, இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் இவர்களை எல்லாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஹிட்லரின் படையை கண்டு ஐரோப்பாவே நடுங்கி கொண்டிருந்த பொழுது இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சில் மட்டும் ஹிட்லருடன் போர் வருகிறதா கேட்கும் போதே நரம்பெல்லாம் முறுக்கேறுகிறது என்று மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்தார். தமிழ் படங்களில் வரும் ஹீரோக்கள் இப்படித்தான் செயல்படுகிறார்கள். 10 பேர் சேர்ந்து அடிக்க வந்தால் ஹீரோ ஓடாமல் 10 பேரை வெற்றிகரமாக வீழ்த்துவதை பார்க்கிறோம். திரையில் மிகையாக சித்தரிக்கப்பட்டாலும் ஐந்தாம் நிலைக்குரிய இடம் இதுதான். ஆறாம் நிலையானது உணர்வில் உடம்பு, அதாவது வைட்டல் பிசிக்கல். இது அன்பு பாசம் போன்ற உணர்வுகள் உடல் அளவில் வெளிப்படுவதை குறிக்கின்றன. குழந்தையை ஒரு நாள் பிரிந்து இருக்க முடியாத தாயார், பெற்றோரை விட்டு வெளியூரில் படிப்பிற்காக கூட பிரிந்திருக்க முடியாத பிள்ளைகள், வயது 15-16 ஆனாலும் தாயார் ஊட்டிவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கும் பிள்ளைகள் எல்லாம் இதில் வருவார்கள். கணவருக்கு பெரிய வருமானம், வெளிநாட்டு வேலை காத்திருக்கிறது என்றாலும் எப்பேற்பட்ட வருமானம் கிடைத்தாலும் உங்களை விட்டு பின்னால் பிரிந்து இருக்க முடியாது என்று கணவரை அந்த வேலைக்கு அனுப்பும் மனைவிமார்கள் இந்த நிலையில் அடங்குவார்கள். உணர்வு நிலையில் மூன்று பிரிவுகளை பார்த்தது போல் இப்பொழுது உடம்பு நிலையில் மூன்று நிலைகளை பார்ப்போம். ஏழாம் நிலை உடம்பில் அறிவு, அதாவது பிசிக்கல் மென்டல், அதாவது உடம்பளவில் அறிவு வெளிப்படுவதை இது குறிக்கிறது. இந்த ஏழாம் நிலைக்குரியது ஸ்கில், அதாவது செயலாற்றல், கார் ஓட்டுநர், எலக்ட்ரீஷியன் போன்றவர்கள் எல்லாம் இதில் அடங்குவார்கள். இன்றைய காலகட்டத்தில் டென்டிஸ்ட் மற்றும் சர்ஜன்கள் எல்லாம் நிறைய சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் சம்பாதியத்தை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களை உயர்வாக மதிப்பிடுகிறோம். இருந்தாலும் இவையும் ஒரு ஸ்கில் என்று பார்க்கும் பொழுது இவர்களும் இந்த ஏழாம் இடத்திற்கு உரியவர்கள் என்றாகிறது. இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு வருவோம். இது உடம்பில் உணர்வு, அதாவது வைட்டல் பிசிக்கல், அதாவது உடல் அளவில் உணர்வு வெளிப்படுவதை குறிக்கிறது. பாட்டு மற்றும் கூத்து நடனத்தில் கை சேர்ந்தவர்கள் இதில் அடங்குவார்கள். அடுத்ததாக ஒன்பதாவது நிலை, இது சுத்த உடம்பை குறிக்கிறது, அதாவது பியூர் பிசிக்கல், அறிவு மற்றும் உணர்வு தலையிடாமல் வெறும் உடல் மட்டும் இருப்பதால் இவர்கள் முழுக்க தமசாக இருப்பார்கள். இரண்டு மூன்று நாட்கள் விடுமுறை கிடைத்தால் பகல் இரவு என்று வித்தியாசம் பார்க்காமல் தூங்குவார்கள். சுறுசுறுப்பான வேலைக்கு தயங்குவார்கள். இவர்களால் உருப்படியாக எதையும் சாதிக்க முடியாது. ஜீவன் இல்லாமல் அசைபற்றி இருப்பார்கள். இப்பொழுது ஒன்பது நிலைகளை எளிமையாக உங்களுக்கு வர்ணித்துள்ளேன். இதே விஷயத்தை ஸ்ரீ அப்பா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் தத்துவமாக விவரித்துள்ளார். நேரடியாக விஷயத்திற்கு வராமல் மறைமுகமாக இந்த ஒன்பது நிலைகளை ஆங்காங்கே சம்பந்தப்படுத்தி விவரித்துள்ளார். அசோகன் சாரின் எளிமையான விளக்கம் அந்த தத்துவத்தை நமக்கெல்லாம் புரிய வைக்கும். ஒன்பது வாயிற்குடில் என கவி உடலை கூறுகிறார். ஒன்பது துவாரம் உள்ளது உடல், இரண்டு காது, இரண்டு நாசி, இரண்டு கண், வாய், மலஜல வாயில்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோகம் நவ தத்துவம் என அந்த நாளில் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. கீதை அறிய விரும்புபவர் எவரும் அறிவன என்னன்னா, ஒன்னு, மனிதன் யோகத்தால் உயர்ந்து சத்திய ஜீவியத்தை அடைந்தால் சத்திய ஜீவியம் உலகுக்கு வந்து வாழ்வில் மரணம் கர்மத்தை அழிக்கும். நூறு பேர் அல்லது பன்னெண்டு பேர் யோகம் பலித்தால் இது நடக்கும். மோட்சத்தை கருதாமல் திருவுரு மாற்றத்தை நாடுவது அவசியம். அதற்காக ஏற்படாபனம் ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம். ஸ்ரீ அரவிந்த ஆசிரமத்தின் பிரபலம் கடல் கடந்து பல நாடுகளை எட்டி விட்டது என்று ரோமாபுரியில் உள்ள கார்டினல் ஒருவர் கூறினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் ஒரு ஒளி விளக்கு. அவரை நாடி வந்தவர் அநேகம். அப்படி அவரை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் கழித்து அவர் போன்ற மற்றவரை கேட்கும் வழக்கமான கேள்வி, பகவான் என்ன சொல்கிறார் என்பது. பக்தி இருக்கலாம், நம்பிக்கை அதிகமாக இருக்கலாம், பகவானுக்காக தியாகம் செய்யலாம். அறிவு என்பது வேறு, பெரிய மேதைகளுக்கும் எளிய விஷயங்கள் தெரியாது. 1951 அன்னை இந்நிலையை விளக்கி ஒரு நூல் எழுத விரும்பினார். அவர் சப் பிரேம் என்பரை தேர்ந்தெடுத்தார். அவர் ராமேஸ்வரத்தில் ஒரு தந்திர குருவின் சிஷ்யர். பகவானை அன்னை 1959 பின் யோசனை கேட்டார். உன் செலக்ஷன் சப் பிரேம் சரியானது, என் கருத்துக்களை உலகுக்கு அறிவிக்க சரியான கருவி என்றார். அந்நேரம் சப் பிரேம் வேற வேலையாக இருந்தார், வேறு புத்தகங்கள் எழுதி கொண்டிருந்தார். அன்னை வாரத்தில் இரண்டு நாள், ஒரு நாளைக்கு 3 மணி அவரிடம் தன் யோக ரகசியங்களை குறிப்பிட்டு பேசுவாராம். அன்னையின் மனம் அவர் எழுத வேண்டிய நூலில் இருந்தது. புத்தகம் எழுத முடிவு செய்து எழுதினால் புத்தகமாக இருக்காது, அதற்குரிய உற்சாகம் வேண்டும். அது வரும் வரை காத்திருக்கிறேன் என்று 10 ஆண்டுகள் சத்பிரேம் கூறி வந்தாராம். முடிவாக நூலை பிரெஞ்சில் எழுதினார். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு அற்புதமானது. அப்புத்தகம் அமெரிக்கா, ஐரோப்பாவில் பிரபலமாகி ஆயிரக்கணக்கான அன்பர்களை ஆசிரமம் அழைத்து வந்தது. அதை படித்தவர் அனைவரும் வியக்கும் செய்தி இந்த சொற்பொழிவின் கரு. இது மேல்நாட்டாருக்கும் நம் நாட்டாருக்கும் புதிய கருத்து. நம் நாட்டில் சுபாவம் சத்வ ரஜஸ் தமோ குணமானது என்பது அந்த அடிப்படையில் எழுந்த கருத்து. இது தெரியாதவர் இல்லை, புரிந்து ஏற்பவர் குறைவு. உடல் உயிர் மனம் வேறு. எண்ணம் மனத்துடையது, உணர்ச்சி இதயத்துக்குரியது. செயல் இவற்றினின்று வேறுபட்டு உடலை சார்ந்துள்ளது என்ற கருத்தை கண்டு வியக்காத அறிவாளி இல்லை. பகவான் அந்த மூன்று நிலைகளையும் ஒவ்வொன்றையும் மூன்றாக பிரித்து எல்லா இடங்களிலும் குறிப்பிட்டாலும் இதை தனியே எடுத்து விளக்கவில்லை. மனம் அறிவுடையது, நெஞ்சு உணர்வுடையது என்றால் ஏன் அறிவு வேறு இதயம் வேறு என பிரிக்க வேண்டும் என்ற கேள்வி எழும். இது புரியும் நேரம் அந்த ஞானத்தின் சிறப்பு தெரியும். சந்திரனும் சூரியனும் ஒன்றே என்பது போன்றது நம் மனநிலை. கருத்து தெளிவுபடுவது, தனித்தனி சொல் இருப்பது மொழி வளம். நீ நீங்கள் என்ற பாகுபாடு யூ என்ற ஆங்கில சொல்லில் இல்லை. மாமா பெரிய மாமா, சின்ன மாமா பெரியப்பா, சித்தப்பா மாமி, அத்தை சித்தி, சின்னம்மா சின்ன மாமி பெரிய மாமி என்பவற்றிற்கு நாம் தனித்தனி சொற்களை பயன்படுத்துகிறோம். அங்கிள் ஆண்ட் என்ற சொற்கள் அத்தனையும் குறிப்பதால் வேறுபாடு தேவைப்படும் இடத்தில் புரியாது. பண்பு வளர்ந்தால் மரியாதை வளரும். வயதிற்கு மரியாதை உண்டு என்பதால் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என நாம் கூறுகிறோம். மேல் நாட்டில் வயதிற்கு நம் போல் முக்கியத்துவம் இல்லை. பிரதர் சிஸ்டர் என்ற சொற்கள், மாமா மகன், அத்தை மகன், பெரியப்பா பிள்ளை என்பதெல்லாம் கசின் என்ற ஒரே தலைப்பில் அடங்கும். படிக்காதவனுக்கு அமெரிக்கா ஐரோப்பா லண்டன் எல்லாம் சீமையாகும். சப்ரேம் எழுதிய நூல் அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற தலைப்புடையது. இத்தலைப்பு சாவித்ரியில் ஒரு வரி. ஆன்மீக உலகில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் பகவான். அவர் அன்பரிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது சத்பிரேம் எழுதிய நூல். அந்த மூன்று பகுதிகள் பகவான் நூல்களில் ஒன்பதாக குறிப்பிடுவதை ஒரு அட்டவணையாக்கி ஒன்பது நிலைகள் என ஸ்ரீ அப்பா அவர்கள் இந்த சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். அதில் ஒவ்வொரு நிலைக்கும் ஜீவியம் பொருள் என்ற பாகுபாடு உண்டு. சொல்லு ஜீவியம் செயல் பொருள் பாகுபாடு எளிமையானது, எளிமையானாலும் முக்கியமானது. இதன் முக்கியத்துவம் தெரிய வேண்டுமானால் நெடுநாளாக வராத பெரும் கடனை வசூலிக்க முயலும் பொழுது இது வராது என்ற தெளிவு ஏற்பட்டு கைவிடும் நிலையில் பிரார்த்தனை எழுமிடம் சற்று மாற வேண்டும் என புரிந்து மாறினால் வராத கடன் வரும். மனித அறிவு மனத்தின் தெளிவில் உள்ளது. ஆனால் மனம் பலனாக கண்டு தெளிவு பெறுகிறது. இது முதியோர் கல்வி போன்றது. நாம் உள்ள நிலையில் தான் ஆரம்பிக்க முடியும். முதியோர் கல்வி பயிற்சி எழுத்து கூட்டி படிக்க கற்றுக் கொடுக்கிறது. படிக்க முடிகிறது, வாய்விட்டு படிக்கிறான். வாய்விட்டு படிப்பவன் மௌனமாக படிக்க நெடு நாளாகும். அன்னையை அறிவதில், அதன் மூலம் வாழ்வை அறிவதில், வாழ்வின் சிக்கல்களை சிறந்த சந்தர்ப்பமாக கருதி வாழ்வை உயர்த்த வேண்டும். இவை பல கட்டங்கள். சைனாவில் வீடு கட்டும் டெக்னாலஜியை அளவு கடந்து உயர்த்தி அதன்படி 30 மாடி கட்டடம், 11,000 ரூம் உள்ள ஹோட்டல் கட்ட திட்டமிட்டாங்க. கங்கா காவிரி திட்டம் போல் இது நம் நாட்டில் நடக்க வேண்டுமானால் 50 ஆண்டுகளாக அனைவரும் பேசிக் கொண்டிருப்பார்கள். உலகில் முன்னாளியில் டெக்னாலஜி உள்ள இடங்களில் இன்று இந்த கட்டடம் போல் கட்டுகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு நாளாகிறது, எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்ற கணக்கை விவரமாக எழுதியிருக்கிறார்கள். உலகம் அறிந்து செயல்படும் நிலையில் 20% செலவை குறைக்கும் நேரத்தை மூன்றில் ஒரு பாகமாக்கி கட்டலாம் என திட்டம் தீட்டினர். கட்டடம் உருவாயிற்று. திட்டம் எழுதியபடி 15 நாளில் கட்டடம் முடிந்து விட்டது. இன்று திட்டமிட்ட செயல் திறமையின் சிகரத்தை எட்டியுள்ளது. ஆன்மீக சட்டப்படி இது பிசிக்கல் லெவல், உடலை பொறுத்த திட்டம். சைனாவில் இக்கட்டடம் கட்டியவர்கள் இந்த 9 நிலைகளை பற்றிய தத்துவத்தை அறிந்தால், அறிந்தவர் ஏற்றுக்கொண்டால் திறமை உடல் அளவிலிருந்து மனத்தின் நிலைக்கு செல்லும். ஒரு புத்தகம் எழுதுவது உடலின் செயல், அதை எழுத மனத்தால் நினைப்பது, கற்பனையில் முடிப்பது எழுதுவதை விட எளிய செயல். எந்த காரியத்தையும் செயலால் பூர்த்தி செய்வதை விட சிந்தனையால் பூர்த்தி செய்வது எளிது. இந்த 9 நிலைகளுக்கு வாழ்வில் அது போன்ற பலன் உண்டு. வாயு வேகம், மனோவேகம் என்பது பேச்சு வழக்கு. பேச்சு வழக்கை கற்பனையை செயல்படுத்தும் திறன் உடைய ஆன்மீக ஞானம் என்ற 9 நிலைகள் உள்ளன. மனத்தை கடந்து ஆத்மா உண்டு. அதையும் சேர்த்தால் 1 முதல் 9 என்பது 1 முதல் 16 வரை என ஆகும். அது பெரிய திட்டம். இங்கு 1 முதல் 9 வரை கருதுவோம். கேட்கவில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தலைமையில் உள்ளது. அந்த ஸ்தாபனமே பூர்ண சுதந்திரம் என்று பேசவில்லை. தீவிரவாதியான திலகர் பர்மா ஜெயிலில் இருக்கிறார். ஆங்கில மோகம் அளவு கடந்து உள்ளது. 1928 பகவான் புதுவையில் சாதகர்களுடன் பேசும் பொழுது இந்தியா சுதந்திரம் பெற்றது. 1906 பகவான் அரசியலில் நுழைந்தார். ஜெயிலில் இருந்து விடுதலையாகி உத்தரப்பாரா என்ற இடத்தில் பேசினார். அது இறைவன் அவர் உள்ளிருந்து பேசிய சொல். நாடு இருள்மயமாக இருக்கிறது, சுதந்திரம் வேண்டும் என்ற குரல் எங்கும் கேட்கவில்லை. இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாதிகள் தலைமையில் உள்ளது. அந்த ஸ்தாபனமே பூர்ண சுதந்திரம் என்று பேசவில்லை. தீவிரவாதியான திலகர் பர்மா ஜெயிலில் இருக்கிறார். ஆங்கில மோகம் அளவு கடந்து உள்ளது. 1928 பகவான் புதுவையில் சாதகர்களுடன் பேசும் பொழுது ஆயுதமேன் போராடுவதே என் கொள்கை என்று பேசினார். 1915 மகாத்மா ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தவர் அகிம்சையை கைகூட ஆங்கில வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஆயுதமின்றி போராட்டம் நடத்துவது உடலின் செயல். உடலை கடந்து உயிரும், உயிரை கடந்து மனமும், மனத்தை கடந்து ஆத்மாவும் உண்டு. பகவான் போராட்டத்தை உடலில் இருந்து ஆத்மாவுக்கு உயர்த்தினார். எப்படின்னா, வெளியில் முயற்சி ஒன்று எடுக்காமல் உள்ளே யோக முயற்சியால் இந்தியாவிற்கு சுதந்திரம் வர முயற்சி எடுத்தார். 1908 இறைவன் பகவான் முன் தோன்றி சூட்சும உலகில் சுதந்திரம் வந்து விட்டது என்றார். பகவானை புதுவிக்கு அனுப்பியது அசரீரு. அவர் அரசியலை விட்டு யோகத்தை மேற்கொண்டார். பாரதி மீது வாரண்ட் இருப்பதை அறிந்த அவர் நண்பர்கள் நீதிபதியாகவும் கவர்னர் நிர்வாக சபை மெம்பராகவும் இருந்ததால் அறிந்து அவரை புதுவைக்கு அனுப்பினார்கள். அப்பொழுது பகவான் புதுவைக்கு வரவில்லை. 1910 பகவான் வந்தார். கொடியாலயம் ஜமீன்தார் ஒரு யோகி மூலம் உத்தர யோகி தமிழ்நாட்டுக்கு வருவார் என கூறியதை அறிந்து வா ராமசுவாமி ஐயங்கார் என்ற இளைஞரை புதுவைக்கு அனுப்பினார். அவர் பாரதியை சந்தித்து பகவானிடம் அழைத்து போக விரும்பினார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் தேசபக்தி புரட்சி செயல்கள் பாரதியை கவர்ந்தன. அடிக்கடி பகவானை சந்திப்பார். பகவான் யோகத்தை மேற்கொண்டு நாட்டு விடுதலையை முக்கியமாக கருதவில்லை என பாரதி பகவானை சந்திப்பதை குறைத்து கொண்டார். அவர் மீதுள்ள வாரண்ட் ரத்தான பின் பாரதியால் புதுவையில் இருக்க முடியவில்லை. பகவான் பாரதியை புதுவையை விட்டு போவது சரி அன்று என கூறியதை பாரதி பொருட்படுத்தவில்லை. சென்னை திரும்பினார். பகவான் யோக பாதையில் போனாலும் சுதந்திரத்தை கைவிடவில்லை. சுதந்திர வேட்கை புரட்சி செயலில் இருந்து ஆத்மீக தவத்தை எட்டியது. அன்று சுமார் 70 அல்லது 80 நாடுகள் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் அடிமை நாடுகளாக இருந்தன. முக்கியமாக பிரிட்டனும் பிரான்சும் ஏகாதிபத்திய நாடுகள். ஸ்பெயின், போர்ச்சுகல், ஹாலந்து, இத்தாலி, ஜெர்மனி ஆகிய நாடுகளும் ஓரளவில் காலினி வைத்திருந்தனர். சுதந்திரம் இந்தியாவிற்கு போராட்டமின்றி வந்தது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது. சுதந்திரம் 15 August 1947 வந்தது. உடலின் போராட்டத்தை உயர்த்தி ஆன்மீக செயலாக மாற்றியதன் பலன் இது. உலகில் எந்த விஷயத்திற்கும் ஆன்மீக அம்சம் உண்டு. சங்கீதம் கல்லையும் உருக்கும். மகுடி புற்றில் இருக்கும் அரவத்தை அழைக்கும். அக்பர் சமஸ்தான வித்வான் பாடினால் மானெல்லாம் வந்து கேட்கும் என்பார்களாம். சொல்லுக்கு ஆன்மீக அம்சம் உருவானால் அது மந்திரமாகும். கல் சிறப்படைந்தால் வைரமாகும். ஆன்மீக சக்தி பெற்றால் வியாதியை குணப்படுத்தும். தர்மம் தலை காக்கும் என்பார். தர்மபுத்திரர் தலையை காக்கவில்லை. திரௌபதி மானத்தையும் காக்கவில்லை. பெண் ஒளி எழுந்து ஆன்மீக மெருகு பெற்றதால் மகாபாரத போரை வெல்லும். அவள் துகில் வளர்ந்த பொழுது காக்கப்பட்டது அவள் மானம் இல்லை. பாரத யுத்தம் வெல்லப்பட்ட சூட்சும சகுனம் அதுவே. பெண் எனில் பேய் என்பது உண்டு. பெண்ணுக்கு அப்பெருமை உண்டு. ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால் என்ற அற்புத திறமையும் அவளுக்கு உண்டு. காலனையும் வெல்லும் கற்பும் கடவுளை குழவியாக்கும் தெய்வீக வலிமை பெற்றவள் பெண். எவரும் தம் வாழ்வில் உயர்ந்த அம்சம் ஓரளவு கொண்ட பெண்ணை சந்தித்திருப்பார்கள். எவரையும் வெறுக்கும் சுபாவமும் உண்டு. அனைவரும் வெறுக்கும் அன்பரும் உண்டு. அவருடைய நன் மதிப்பை பெறும் பெண் உள்ளம் நம் இன்றைய உலகில் உண்டு. உலகில் இலக்கியம் பல துறைகளில் உயர்ந்துள்ளது. ஷேக்ஸ்பியர் பெண்ணின் அவலத்தை அற்புத சொல்லால் அலங்கரித்துள்ளார். அதாவது ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் என்ற பிளேயில் மனதிடம் இன்மையே பெண்மை என்று கூறியிருக்கிறார். உயர்ந்த சொல் பெண்ணின் உள்ளத்து உயர்வை உள்ளபடி எடுத்து கூறினால் இலக்கியம் அடுத்த உயர்ந்த கட்டத்திற்கு போகும். பகவான் சாவித்திரியை சூரிய புத்திரி என்கிறார். சத்தியவானை பூமாதேவியின் ஆத்மா என உருவகப்படுத்தியுள்ளார். பூமாதேவியின் ஆர்வத்திற்கு இணங்க பிறந்தவள் சாவித்திரி. காலன் கணவனை எடுத்து கொண்டான். சாவித்திரி காலனை தோற்கடிக்க முனைந்து காலனையே அழைத்து விட்டாள். அது பெண்ணின் திறமை வெளிவந்த இடம், பெண் பெருமைக்குரிய இடம். தன்னையே நம்பி உள்ள மனிதனுக்கு தானே விரும்பி சரண் அடைவது, சரணாகதி சுதந்திரம் பூர்த்தியாகும் இடம். ஆண் பெண் அதிகாரம் செய்வதை விரும்புகிறான். அவனுக்கு அவள் விரும்பி சரண் அடைவது அவள் வலிமையாகும். வலிமையின் வளமான உயர்வை சரணாகதியில் காணும் பெண் மனித சுபாவத்தை தெய்வீக சுபாவமாக திருவுரு மாற்றி மரணத்தை உலகில் அழிப்பவள். அது போன்ற பெண்ணின் மன நிறை மணாளனாக உதவும் சூத்திரம் இந்த 9 நிலைகள். பெண் அவ்வுயர்வை எட்டும் வழிகள் சில உண்டு. பெண்ணின் அறிவு 9 நிலையில் தெளிவுபட்டு 5 கட்டத்தில் அன்பு வலிமையால் உயரும் அம்சத்தை அறிந்தால் அதே கட்டம் வீரனுக்கு தீரன் பட்டம் தரும் நிலை அது என அறிவாள். எல்லா கட்டத்திற்கும் உட்பிரிவுகள் ஏராளம். ஜீவியம், பொருள், உயர்வு, தாழ்வு, நல்லது, கெட்டது, பாசிட்டிவ், நெகட்டிவ் என பல திறத்தாலும் பெண்மையும் சிறப்பெய்தும். பெண் அன்பை கண்டு வலிமையை ஏற்று பண்பின் சிறப்பை உணர்த்தி பண்பின் மென்மை சத்தியத்தின் அசைவற்ற பலம் என அறியும் பொழுது இந்த 5 கட்டத்தில் எப்படி உயர்வது, எது வழி, எது உபாயம், முடியுமா, முடியாதா, முடியாததை எப்படி முடிவதாக்குவது என்பதை ஒவ்வொரு சிறு கட்டத்திலும் காணலாம். ஸ்டீவ் செய்தவை புத்தகமாக வந்துள்ளது. அனைவருடைய பாதையும் ஒன்றே, எவரும் எதையும் பின்பற்றலாம். ஸ்டீவை பற்றி விவரம் கூறும் பொழுது பெண்ணை பற்றியும் கூறுகிறேன். ஸ்டீவ் 200 கோடி சம்பாதித்த பின்னும் அவருடைய காதலி அவனை மணக்க முன் வரவில்லையாம். அணு அதாவது ஃபைனைட், அனந்தத்தின் இன்ஃபினிட்டி முகத்தோற்றம் என பகவான் கூறுகிறார். அவருடைய தத்துவம் என்னன்னா, உலகம் அனந்தமானது, உலகத்திலுள்ள அத்தனை பொருட்களும் அனந்தம். நாம் காணும் சிறிய பொருள் பெரிய பொருளின் சிறு உருவம். சிறு பெரிய பொருள் நரம் ஏகதம்ல படிக்காதவன், அருகில் உள்ள நகரத்தில் எங்கு போய் எதை சாதிக்க முடியாதவன், எவரும் சீண்டாதவன், ஊரில் அனைவரும் போர் போட்டனர், மின்சாரம் வந்தது, படிக்காத சிறு விவசாயி உழைப்பாளி 6 ஏக்கர் தண்ணீர் வசதியால் அபரிமிதமாக பலன் கொடுத்தது, மகன் படித்தான், MSc பாஸ் செய்தான். கிராமம் பின்தங்கிய ஜாதி. MSc இக்காலத்தில் பெரிய படிப்பு இல்லை. ஆனா 1980 அவனுடைய ஜாதியில் சொந்தக்காரர்களின் மிகப்பெரிய படிப்பு. தலைநகரத்தில் இருந்து பெண் வந்தது. அந்த பெண் ஹைகோர்ட் நீதிபதியின் தமையன் மகள். இடம் சிறியது, ஆனால் சந்தர்ப்பம் சிறியதை பெரியதுடன் இணைக்கிறது. இந்த 9 நிலைகள் இது போன்ற தொடர்புகளை அறிய உதவும். வாழ்வில் சொந்தமாக முன்னுக்கு வரவும், சமூகத்தால் முன்னுக்கு வரவும், வாழ்க்கையால் முன்னுக்கு வரவும் உதவும் அறிவு இது. இந்த உதாரணம் படிப்பால் ஜாதியால் முன்னுக்கு வந்தது. வாழ்வால் எப்படி முன்னுக்கு வருவது? படித்தது MSc கெமிஸ்ட்ரி. இன்று கெமிஸ்ட்ரியில் நாட்டில் ஏராளமான புது துறைகள் வருகின்றன. இவனுடைய படிப்பிற்கு பாடத்தில் சந்தர்ப்பம் வந்தால் பேங்க் பின்தங்கியவன் என்பதால் வழக்கத்திற்கு அதிகமாக உதவி செய்யும் பெரும் தொழில் அதிபர் ஆகலாம். நாம் யார், நம் திறமை என்பதை இந்த 1 முதல் 9 அட்டவணை கூறும். நாடு எங்குள்ளது, என்ன வாய்ப்பு, எந்த கட்டத்தில் உள்ளது என்பதையும் அது கூறும். அட்டவணை நாட்டில் உள்ள வாய்ப்பை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையை நாம் அறிந்தால் நமக்கு பலன், பெரும் பலன், கற்பனை கெட்டாத பலன் வரும். அமெரிக்காவில் இருந்து கொஞ்ச நாள் இந்தியா வந்து தங்கியவர் வாழ்வில் பெரும் முன்னேற்றம் அடைந்தனர். ஸ்டீவ் அப்படிப்பட்டவர். ஜான்சன் பங்களாதேஷில் இருந்தார். உலக வங்கியில் பொருளாதார நிபுணர் ஆனார். இந்திய மண் ஆன்மீகம் பெற்றது. இது தரும் பலன் ஆத்மாவின் ஆசீர்வாதம். அமெரிக்கர் இந்தியா வந்து திரும்பியவர் வழக்கமான எளிய வாழ்வை நடத்தவில்லை. இந்திய மண்ணின் லட்சக்கணக்கான தபஸ்விகள் செய்த தவம் கூறியுள்ளது. மனிதர்களை பகவான் சிறப்பாக கூறவில்லை. மண்ணை குறிக்கிறார். இந்தியா புண்ணிய பூமி. மனிதன் அறிய வேண்டும், உலகை அறிய வேண்டும். சமூகம், சர்க்கார், குடும்பம், கர்மம் எல்லாம் இருந்தாலும் நடந்த நிகழ்ச்சிகளை கவனித்தால் இவற்றுள் எதுவுமே முடிவாக தெரியவில்லை. எந்த நேரம், எந்த நிகழ்ச்சி எப்படி போகும், எப்படி முடியும் என்று சொல்ல முடிவது இல்லை. சில நாட்களுக்கு முன் நடந்தவை நமக்கு எதுவுமே புரிவதில்லை என்று கூறுவது போல் தோன்றுகிறது. அதே சற்று யோசனை செய்தால் வேறு விஷயம் புரிகிறது. பணம் ஜெயிப்பதாக நினைக்கிறோம், கெட்டிக்காரன் ஜெயிப்பதாக தெரிகிறது, நல்லது வெற்றி பெறுவதாக காண்கிறோம். அடுத்த நிகழ்ச்சிகளில் இவை மாறுபடுகின்றன, நேர் எதிராக தெரியும். ஆழ்ந்து தொடர்ந்து ஊன்றி கவனிப்பவர் எதுவும் நம் கையில் இல்லை, எதையும் முடிவாக கூற முடியவில்லை, நடப்பதற்கும் நமக்கும் சம்பந்தம் இருப்பதாக தோன்றவில்லை என்ற முடிவே முடிவானது என முடிவு செய்வார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறும் வாழ்வு சட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டால் எல்லா நிகழ்ச்சிகளுக்கு பின்னும் எல்லா முடிவுகளுக்கு பின்னும் ஒரு சட்டம் உண்டு என தெரியும். அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளலாம் எனவும் தெரியும். பகவான் அது வாழ்வில் உள்ள உண்மை என்கிறார். இதை அன்பர்கள் புரிந்து கொண்டால், நம்பினால், ஏற்றுக்கொண்டால் வாழ்வு என்பது என்ன என்று விளங்கும். மேலும் அந்த வாழ்வை உயர்ந்த நியதிப்படி எப்படி நடத்துவது என்றும் விளங்கும். அது மனிதன் மனத்தால் நல்லவனாக இருந்து திறமையாக செயல்பட்டால் ஆற்றில் படகு படகுக்காரர் கட்டுப்பட்டு நீரோட்டத்தால் செலுத்தப்படுவதை போலவும், எதிர்த்து போக விரும்பினால் எதிர்த்து போகலாம் என நாம் அறிவதை போல் வாழ்வு ஆற்றொழுக்காக அமையும். நாமே அமைக்கலாம், எந்த உயர்வுக்கும் போக முடியும் என புரியும். அந்த ஞானத்திற்கு தேவையானவை பகவான் அன்னை கூறும் வாழ்வை புரிந்து ஏற்க வேண்டும், லைஃப் ரெஸ்பான்ஸை புரிந்து கொள்ள வேண்டும், லைஃப் ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அம்முயற்சியை எடுப்பவர் பெரும் பலன் உயர்ந்தும் துல்லியமாகவும் இருக்க இந்த 1 முதல் 9 நிலைகளை அறிவது பெரும் உதவி. இந்த அட்டவணை 1 முதல் 18 1 முதல் 36 1 முதல் 72 மேலும் உயர்த்தும் சிறந்தும் இருப்பதால் நாம் முதல் நிலையை மட்டும் காண்போம். இம்முதல் நிலையை அறிபவர் வாழ்வு, பட்டம் பெற்றவர் வாழ்வு, பள்ளிக்கு போகாதவன் வாழ்விலிருந்து மாறுபடுவது போல் மாறுபடும். அடுத்த கட்டங்கள் டாக்டர், வக்கீல், ஆசிரியர், இன்ஜினியர், அமெரிக்க பட்டம், அனுபவ சிறப்பு போல உயர்ந்தபடி இருக்கும். இன்று வரை இந்த ஞானம் உலகம் அறிந்ததே, அறியாததே என கூறினால் பொருந்தும் உண்மை மனிதன் அறியாமல் பெறும் அனுபவத்தை விவரமாக பெறுவதாகும். அன்கான்சியஸ் அன்கான்சியஸ். 1 முதல் 9 உள்ள நிலைகளை கீழ்கண்டவாறு விவரிக்கலாம். 1 முதல் 3 மனம், 1 வந்து சிந்தனைக்குரிய இடம். அனைவரும் சிந்திக்கிறோம். சிந்திக்கும் பொழுது நம்பர் 1 நாம இருக்கும். சிந்தனைக்கே உணர்ச்சி உண்டு, இது மனம் பெற்ற உணர்ச்சி. எண்ணம் முதன்மையாகவும் உணர்ச்சி அதற்கு உட்பட்டதாகவும் உள்ள நிலை. இது கவியின் இடம். செயல்பட நாம் முடிவு செய்கிறோம், இது மன உறுதியின் செயல். இதற்குரிய இடம் 3. 1 சிந்தனை, 2 சிந்தனைக்குரிய உணர்ச்சி, 3 முடிவு. இம்மூன்றும் மனத்தின் உட்பிரிவுகள். 1 சிந்தனை மனத்தின் மனம், 2 வந்து மனத்தின் உணர்ச்சி, 3 மனத்தின் உடலுடைய இடம். நம்பர் 1 வந்து அறிவாளிக்கும், 2 வந்து கவிஞனுக்கும், 3 வந்து செயல் வீரனுக்கும் உரியது. ஒருவருக்கே வெவ்வேறு நேரங்களில் இந்த இடங்கள் உண்டு. மனத்தின் உட்பிரிவுகள் மனம், உணர்ச்சி, உடல் என்பது போல் அடுத்த நிலை உணர்ச்சிக்கு உண்டு. இதற்குரிய மனம் வந்து 4. உணர்ச்சிக்கே உரிய உணர்ச்சி வீரனுக்குரியது, இது 5. உணர்ச்சிக்கு உடல் உண்டு, இது பாசமானது, விலங்குக்குரிய மனம் 4. வீரனுக்குரிய உணர்ச்சி 5. தாயின் பாசம் 6. கடைநிலை உடல், உடலுக்கு மனம் உண்டு, இது 7. உணர்ச்சி 8. தமிழ் பாலுக்குரிய இடம், உடலுக்குரிய உடல் வந்து 1. உதாரணம் சொல்லணும்னா 1 வந்து எழுத்தாளன், 2 வந்து பாட்டு எழுதுபவன், மூன்று வந்து மேனேஜர், நான்கு வந்து புரோக்கர், ஐந்து வந்து நடிகன், வீரன், காதலன், ஆறு வந்து தாய்ப்பாசம், குழந்தை பாசம், ஏழு வந்து தொழிலாளி, இன்ஜினியர், டாக்டர், எட்டு வந்து வில்லுப்பாட்டு எழுதுபவன், தெருக்கூத்தில் நடிப்பவன், ஒன்பது வந்து சாப்பாட்டுராமன், மண்ணாங்கட்டி. ஒரே மனிதரிடம் இந்த ஒன்பது நிலைகளும் உண்டு. சிலரிடம் சில அம்சங்கள் அதிகமாக இருக்கும். நம்பர் ஏழு வந்து ஸ்கில், எழுதுவது, சைக்கிள் விடுவது, ட்ரெஸ் செய்வது, தலை வாருவது, சமையல் செய்வது, பொருட்களை அடுக்கி வைப்பது போன்ற ஆயிரம் எளிய திறமை ஸ்கில் நம்மிடம் இருக்கு. வயது ஆக ஆக இச்சிறு திறமைகள் நூற்று கணக்காக சேர்ந்து நமக்கு பெரும் திறமை வருகிறது. ஸ்கில் பிகம்ஸ் கெப்பாசிட்டி. சிறு திறமையின் சாரம் பல சேர்ந்து பொது திறமை எழுகிறது. தொழிலாளி மேனேஜர் ஆறாம், சிறு திறமை மெக்கானிக்கிற்கு உண்டு, அவன் இன்ஜினியர் ஆனா கெப்பாசிட்டி வருது. ஸ்கில் ஜீவியத்திற்கும் கெப்பாசிட்டி பொருளுக்கும் சப்ஸ்டன்ஸுக்கும் சேரும். நம்பர் மூணு வந்து ஒரு காரியத்தை செய்ய முடிவு செய்வது, டிசிஷன், ஆழ்ந்து தீவிரமாக முடிவு செய்வது, டிட்டர்மினேஷன். ஜீவியம் முடிவானால் பொருளில் தீவிர முடிவு உண்டு. கான்சியஸ்னஸ் டிசிஷன், சப்ஸ்டன்ஸ் டிட்டர்மினேஷன். நம்பர் ஒன்னு வந்து நாம் அனைவரும் சிந்திக்கிறோம், அது சிந்தனை, திங்கிங், அறிவாளி, மேதை, சிந்தனைக்கே உரியவன். சிந்தனை ஜீவியத்திற்கும் மேதா விலாசத்திற்கும் பொருளுக்குமா பிரியும். கவிதையை ரசிப்பது எளிது, ஆனா கவிதை எழுதுவது பெருசு. ரசிப்பது ஜீவியம்னா எழுதுவது பொருள். நம்பர் நாலு வந்து பிறர் பொய் சொல்லுவதை நம்புபவர் உண்டு, சொல்லும் பொழுதே பொய் என தெரிகிறது. பிறர் மனம் அறியும் திறமை, இது விலங்கு மனம். மனிதனுக்கு சூட்சும மனம், ஷ்ரூட்னஸ் உண்டு. போர் தலைவனுக்கு இது அதிகம் தேவை. சூட்சமான திறன் உடையவன் வந்து புரோக்கர், ஜீவியம். போர் தலைவன் வந்து சேனாதிபதி, பொருள். நம்பர் ஐந்து, இது உணர்ச்சியின் உணர்ச்சி, வீரனுக்குரிய இடம், காதல் வயப்பட்டவன், கற்புக்கரிசிக்குள்ள இடம், வீரன், தீரன், மலை ஏறுபவன், உலகம் சுற்றுபவன், மார்க்கெட்டை வெல்பவன், எலெக்ஷனில் ஜெயிப்பவன். ஜீவியம் வீரம், நடத்தை ஜீவியம் வந்து வீரம் நடத்தை, பொருள் வந்து வீராதி வீரன், கற்புக்கரசி, காதலுக்காக வாழ்பவன். ஆறு வந்து கண்மூடிய பாசம், தாய்க்குரியது, தலைவர் எது செய்தாலும் ஏற்கும் தொண்டன், விவரம் இல்லாமல் அர்த்தமற்ற மனிதனை ஆர்வமாக நம்பும் பெண், இவை நரம்புக்குரிய உணர்ச்சிகள். ஜீவியம் வந்து அர்த்தமற்ற ரசிகன், பொருள் வந்து தலைவனுக்காக உடலை எரிப்பவன். ஏழு வந்து மெக்கானிக், ஜீவியம், என்ஜினியர் வந்து பொருள். எட்டு நாடோடி பாட்டு எழுதுபவன், ஜீவியம், தெருக்கூத்தில் நடிகன், பொருள். ஒன்பது வந்து உணர்ச்சியற்ற சோம்பேறி, ஜீவியம், உயிரற்ற மண்ணாங்கட்டி வந்து பொருள். நம்பர் நான்கு, பிறர் நினைப்பதை அறிந்து, அதாவது மார்க்கெட் உணர்ச்சியை அறிந்து விளம்பரம் எழுதுபவன், மார்க்கெட்டை பிடிப்பான், அதை அறிந்து ஏமாற்றுபவன். முதல்வன் வந்து நல்லவன், அடுத்தவன் வந்து கெட்டவன். இந்த ஒன்பது நிலைகளுக்கும் நல்லது கெட்டது என்ற பிரிவு உண்டு. பிரிவினை நூறு வகையாக எழுதலாம். இந்த ஒன்பது நிலைகளுக்குள் நாம் எந்த ஒரு செயலிலும் இந்த அட்டவணையை தப்ப முடியாது. சில கட்டங்களை ஐன்ஸ்டீன், தாகூர், பாரதி, காந்தி, டெண்டுல்கர், ஸ்டீவ் ஜாப்ஸ் போன்ற பெயர்களால் நிரப்பலாம். அதிலும் ஜீவியம் பொருள் என பிரிக்கலாம். பல பிரிவுகளை ஒரே கட்டத்தில் எழுதலாம். விரலி என்பவர் பண்டைய தமிழ் இலக்கியத்தில் பேர் போன பாடகி. இவள் உடல் வந்து உடையால் முழுவதும் மூடப்படாதான். இவள் தொழில் ஆண்களை தன் பின் வர செய்வதாம். ஊரில் பாடிக்கொண்டு தெரு தெருவாக போவாளாம். ஆண்கள் வெறி கொண்டு அவளை பின்தொடர்வார்களாம். பெண்கள் தெரு கதவை அடைத்து புருஷனை காப்பாற்றுவார்கள் என்பது வரலாறு. ஊர் மேல் போவது என்ற சொல் எழுந்த வரலாறு இது. தெரு பாடகி ஜீவியமானால் விரலி பொருளாகும். பாலிப்பழ சோம்பேறி ஜீவியம்னா கோமரில் உள்ள உடல் வந்து பொருள் என ஒன்பதை விளக்கும். தலைவர் நடிகனாக இருப்பவர் வந்து தலையை மொட்டையடித்துக் கொள்வார்கள். தலைவருக்கு ஆதரவு தெரிவிக்க எண்ணெய் ஊற்றி கொண்டு கொளுத்தி கொண்டு இறந்து போகும் தொண்டன் ஜீவியம், பொருள். மகாத்மா காந்தி அசைக்க முடியாத தீர்மான முடிவர் என்றால் ஊழல் நிறைந்த தலைவன் எதிராவான். ஐன்ஸ்டீன் ஒளிமயமான சிந்தனைக்குரியவரானால் அல்காபோன் பேர் போன திருட்டு பையன், சிகாகோ மேயர். 100 ஆண்டிற்கு முன்னால் 500 கோடி சம்பாதித்தானா? அவன் அறிவு வந்து ஐன்ஸ்டீனை போன்றது, ஆனா தவறானது. சர்ச்சில் வந்து வீராதி வீரன்னா ஹிட்லர் வந்து எதிரானவன். ஒசாமா பின் லேடன் வந்து உலக பிரசித்தி பெற்றான், தவறான பிரபலம். இந்த அட்டவணையை 10 அல்லது 100 விதமாக எழுதலாமா? குணங்களால், செயல்களால், பெயரால் நிரப்பலாங்கிறார் அப்பா. இதன் பெரும்பலன், பெரும் பயன், முழு பயன் வந்து நம் குணம் எல்லாம் 9 கட்டத்துல ஜீவியம் பொருள், அதாவது நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது என நிரப்பினால், நம் எல்லா குணங்களையும் அட்டவணையில் நிரப்பினால் சுய உருவம் தரும், அதுவே முழு பலன் தருன்ற. மேலும் நல்லவன் என்றால் அதில் 1 முதல் 10 வரை அளவு கொள்ளிட்டு கணக்கிடலாமா? நாமே நம்மை பெருந்தன்மை, அறிவு, பொறுமை, அல்பம், மடமை, அவசரம் போன்ற எல்லா குணங்களிலும் வரையறையிட்டு அட்டவணை அட்டவணையாக நிரப்பினால் நம் உளநூல் ஜாதகம் எழும். நம்மிடம் உள்ள நல்ல குணம் நமக்கு தெரிவது இல்லை. மடையனிடம் மேதாவிலாசம் இருக்கும் என்பது தத்துவமா? நம் அறியாமையை நாம் அறியோம். இந்த அட்டவணை அவற்றை வெளிக்கொணரும். ஒருவர் தன்னை இதுபோல் திறமை, குணம் ஆகியவற்றை அறிபவரானால் அவர் தொழில் என்று 50 கோடி எனில், இந்த அட்டவணையில் அவர் தன் பொறுமையை கணக்கிட்டு 1 முதல் 100 வரை உள்ள ஸ்கேலில் 10 புள்ளி உயர்த்தினால் 50 கோடி 500 கோடி ஆகும். 17 இடம் 27 இடம் ஆனால் 5000 கோடி ஆகும். ஸ்டீவ் ஜாப்ஸ் 23 வயதில் 1000 கோடி சம்பாதித்த பின் மார்க்கெட் அவனை கம்பியிலிருந்து வெளியேற்றினார்கள். திரும்பி கம்பெனி உலகத்தில் முதல் கம்பெனியாக 3 லட்சம் கோடிக்கு உயர்த்தினானா? அவன் வரலாற்றை எடுத்து படித்து ஆராய்ந்து பார்த்தால் எந்த குணம் எவ்வளவு உயர்ந்தது என தெரியும். உயர்ந்த குணம் 1 முதல் 100 ஸ்கேலில் 5 அல்லது 6 புள்ளி உயர்ந்தது. பல விஷயங்களில் அவன் மாறவில்லை. மீண்டும் கூறினால், ஒருவர் தன் 20,000 ரூபாய் வருமானத்தை 2 லட்சமாக மாற்ற இந்த அட்டவணை உதவும். மனிதன் ஜாதகம் பார்ப்பான், முயற்சி செய்ய மாட்டான். எப்பொழுது அதிர்ஷ்டம் வரும்னு கேட்பார்கள். இந்த அட்டவணை முயற்சி உள்ளவருக்கு அதிர்ஷ்டம் உற்பத்தி செய்யும் வழியை கூறும். வருமானம் வேண்டும் என்பவர் கவனம் என்ற தலைப்பில் தன்னை கணக்கிட்டு தன் நிலையை 7 புள்ளியிலிருந்து 9 புள்ளிக்கு உயர்த்தினால் பலன் 10 மடங்காகும். பொருளை கவனிக்க வேண்டும், மனிதர்களை கவனிக்க வேண்டும், கடமைகளை கவனிக்க வேண்டும். கவனம் பணம், வருமானம், வசதி, முன்னேற்றம் ஆகியவை ஸ்ரீ அப்பா கூறும் கருத்துக்கள். இதற்கு அடுத்த நிலை மனநிலை. பலன் கருதும் மனப்பான்மை, ஆதாய மனப்பான்மை. மனம் உயர விழைவது சிறந்தது. மனம் உயர்ந்தால் பணம் உயரும் என்பது தெரியும். பணம் என்ற பவரை கருதாது, மன உயர்வை நாடுவது லட்சியம். அதுவே முடிவல்ல, அடுத்த கட்டம் உண்டு. அவை பல நிலைகளில் இருக்கு. மனநிலையை குறிப்பது என்னன்னா, நிதானம், பொறுமை, கவனம், பொறுப்பு, பிரியம், பரநலம், கடமை உணர்வு, நாணயம், பெருந்தன்மை என பல உண்டு. தன்னை நல்லவனாக மட்டும் நினைப்பவர் உண்டு. எல்லோரும் என் போல் இருந்தால் உலகம் எங்கிருக்கும்? எவராவது என்னை நல்லவர் இல்லை என கூற முடியுமா என்ற மனநிலை உள்ளவரும் உண்டு. பொறுமையின் நிலையை மனிதனின் நிலையை குறிக்கும். பொறுமைக்கு 1 முதல் 10 வரை ஸ்கேல் போட்டால் இவர் தன்னையே தன் கணக்குப்படி பொறுமை என்ற ஸ்கேலால் தன்னை அறிய முற்பட்டால் பொறுமையே சற்றும் இல்லாதவர், அவசரம் என்ற ஸ்கேல் இவருக்கு உரியது என தெரியும். பொறுமையற்றவரிடம் வேற எந்த நல்ல குணமும் இருக்க முடியாது. செயலில் பொறுமை, முடிவு செய்வதில் பொறுமை, பிறர் விஷயத்தில் பொறுமை, ஆபீஸில் பொறுமை, கதை படிக்கும் பொழுது பொறுமை, பெரியவர்களிடம் பொறுமை, சிறியவர்களிடம் பொறுமை என பொறுமையை கணக்கெடுக்க 100 முனைகள் உண்டு. நாம் நம்மை ஸ்கேலில் 10ஆம் புள்ளியில் கணக்கிட்டால் பிறர் கணக்கெடுத்தால் 9 நம்பரே தருவார். இவை பெரிய குணங்கள். பகவான் வரலாறு வாழ்க்கை வரலாறு படிப்பது பலன் தரும் என கூறுகிறார். பிரெஞ்சு ஜனாதிபதி டெலிவிஷன் பார்க்கும் பொழுது பிடிக்காத காட்சிகள் வந்தால் டிவி மீது காரி துப்புவாராம். இவர் உலக பெருந்தலைவர். நம் நாட்டில் இருவர் அல்லது பல பேர் சேர்ந்து பேசினால் அனைவரும் ஒரே சமயத்தில் பேசுவார்கள். கோர்ட்டில் ஜட்ஜ் 2 வக்கீல்களும் ஒரே சமயத்தில் பேசுவார்கள். அடுத்தவர் சொல்வதை கேட்கும் பொறுமை இருக்காது. மேல் நாட்டில் குறுக்கே பேச மாட்டார்கள். நான் முடித்து விட்டேன், நீங்கள் பேசலாம் என்று கூறும் வரை பொறுமையாக இருப்பார்கள். அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு முன் ஒபாமாவும் ராம்னியும் 3 விவாதம் செய்தார்களாம். 1.5 விவாதத்தில் 1:20 பொறுமையாக இருந்தனர். சுமார் 10 இருவரும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்து விட்டனராம். விவாதத்தை நடத்துபவரும் பேசினாராம். மூவரும் ஒரே சமயத்தில் பேசினர். அவர்கள் நாட்டில் பழக்கம் உயர்ந்தது. அது அவுட்டர் மேனர்ஸ், புறத்தில் கடைபிடிக்கும் பழக்கம். சுபாவம் இல்லை. சுபாவத்தை மறுத்து பேசாமல் இருந்தால் நேரம் வரும் பொழுது சுபாவம் 2 முரண்டு செய்யும். பொறுமை என்ற தலைப்பில் ஒருவர் முன்னேற 1 போதாது. முயல்வது சிறப்பு, முயற்சி திருவினை ஆக்கும். இதற்கு அடுத்தது ஆன்மீக உயர்வு, அதாவது மௌனம், எரிச்சல் படாதது, செயலை அகத்தில் செய்வது, புரிந்து கொள்வதை கடந்து சென்று புரிய முயலாமல் இருந்து தானே புரியும் வரை காத்திருப்பது போன்ற மௌனம், சாந்தி, ஜோதி, ஒற்றுமை, இனிமை, அழகு, ஆனந்தம், ஆன்மீக குணங்கள், இவற்றை பெற முயல்வது சிறப்பு. அவசியம் பலனை கருதாத செயல் செயலுக்குரிய லட்சணம். இந்தியாவின் பெருமையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு இந்தியா ஏற்றுக்கொள்ளும் என்பதே 100 உள்ள மனநிலை. அதற்கு என்ன அர்த்தம்? நாட்டின் தலைமை, அதாவது தலைமை பீடமாக உள்ள இடத்தில் தெளிவில்லாத மக்கள் இருப்பதாக பொருள். இது விரும்பத்தக்கது அல்ல. என்றாலும் இதுவே உள்ள நிலை. இந்த நிலையை சமீபத்தில் மாறும் அறிகுறிகள் இல்லை. 50 பின் மாறும் அறிகுறிகள் பல உண்டு. இந்த அட்டவணை அவ்வகையை சேரும். அமெரிக்காவிடம் பணம் உள்ளது. இதே பணம் அவர்களிடம் 200 இருந்தும் எவரும் 1945 அமெரிக்காவை கருதவில்லை. பணம் அவசியம் என்றாலும் பணத்தால் மட்டும் மரியாதை வராது. ஹாலந்துக்கு அதே பணம் உண்டு, அந்த மரியாதை இல்லை. இன்று சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மார்க்கெட் என்பதால் ஓரளவு உலகில் மரியாதை ஏற்படுகிறது. தகுதி என்பது தன்னை அறிவதால் வருவது. இந்தியர் தம் பரம்பரை, இன்றைய நிலை, எதிர்கால வாய்ப்பை அறிய வேண்டியவை பல. நாம் பெற்ற சுதந்திரம் 45 நாடுகள் பெற்றன. நமக்கு சுதந்திரம் ஆயுத போராட்டமின்றி வந்தது. உலக ஞானம் கிரீஸில் இருந்து உற்பத்தி ஆயிற்று. கிரீஸ் பாரசீகத்திலிருந்து அதை பெற்றது. பாரசீகம் அந்த ஞானத்தை இந்தியாவிலிருந்து பெற்றது. அரபு நாட்டினர் நாகரிகம் அற்றவர்கள் என்பதால் இந்தியா மீது படையெடுத்தனர். அவர்கள் இந்திய ஞானத்தின் உச்ச கட்டத்தை பெற முடியவில்லை. ஆத்மீக ஞானம் உள்ள இடத்திலிருந்து அவர்கள் அறிவு பெற்றனர். வைத்தியம், ஜோசியம், எண், அதாவது அரபிக் நியூமரல்ஸ் பெற்றனர். இந்திய எண் அரபு நாடு வழியாக உலகை எட்டியதால் அதற்கு அரபு நாட்டு பெயர் வந்தது. 700 முன் இந்தியா செல்வம் நிறைந்த நாடாக இருந்தது. எதிரிகள் இந்த செல்வத்தை நாடியே வந்தாங்க. அரசியல், வணிகம், நிர்வாகம், மக்களாட்சி, ஊராட்சி என்ற துறைகளில் உலகில் முதல் நிலையில் இந்தியா இருந்தது. மக்களாட்சியின் இன்றைய முறைகள் இன்றி அன்று ஒரு முறையை இந்தியா பின்பற்றியது. இனியும் அந்த இந்தியா ஆகும் என பகவான் கூறியுள்ளார். இக்கருத்துக்களின் சூட்சுமத்தை அறிந்து அவை எப்படி எதிர்காலத்தில் ஏற்றம் பெற உதவும் என அறிய உதவும் நூல் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்திய பண்பின் அடிப்படை என்ற நூல். அப்பா கூறும் அட்டவணை நம் இந்திய நிலையை அறிய உதவும். கம்பெனி டிரைவர் நல்ல உடை அணிந்திருப்பதால் அவனை கம்பெனி ஆபீசராக அனைவரும் நினைத்தனர். இது போன்ற தோற்றங்கள் ஏராளம். இந்த அட்டவணை எல்லா தோற்றத்தையும் விளக்கும், விஷயத்தை அறிய உதவும். காஷ்மீர் 1947 முதல் இன்று வரை பிரச்சனையாக இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கஜினி முகமது 17 முறை இந்தியா மீது படையெடுத்தான். காஷ்மீரில் அக்டோபர் 1947 மூன்றில் ஒரு பாகம் ஆக்கிரமித்துக் கொண்ட கொள்ளைக்காரர் கஜினி முகமது பிறந்த ஊர் கொள்ளைக்காரர்களாம். 1000 ஆண்டிற்கு முன் நாட்டில் இருந்த முறை இன்று வரை இருப்பதால் அந்நிலை மீண்டும் வருகிறது. நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஸ்ரீ அரவிந்தம் எப்படி உதவும்? இந்த அட்டவணைக்கும் அங்கு என்ன இடம் உண்டு? நம்பர் 9 என்பது உடலின் உடல். இது மண்ணாங்கட்டி. அறிவில்லாமல், உணர்வில்லாமல், திறமை இல்லாமல், செயல்பட முடியாமல் கோமாவில் உள்ள நிலை. சடங்கு சம்பிரதாயம் அந்த நிலையில் உள்ளவருக்கு உரியது. 1000 ஆண்டுகளுக்கு முன் சடங்குகளை போற்றினோம், இன்றும் சடங்குகளை போற்றுகிறோம். சடங்குகளை கைவிட்டு அதற்குரிய ஆன்மீக உண்மைகளை பின்பற்றினால் காஷ்மீர் பிரச்சனை தீரும் என்பதை நாம் எளிதில் அறிய முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. அட்டவணை செய்யும் பெரும் சேவை இது. ஸ்டீவ் வலிமையான கண்ணாடி வேண்டி உலகத்து எக்ஸ்பர்ட்டை நாடினானாம். அவன் கேட்கும் கண்ணாடி வந்து அவர் கற்பனை செய்தது இல்லை, விவரமாக கேட்டு அவர் கருத்தை பாராட்டினாராம். அவரே கம்பெனிக்கு முதலாளி. ஆனா கண்ணாடி டெக்னாலஜிக்கு உலகில் முதன்மையான கம்பெனி அது. அது பெரிய விஷயம். இதுவரை உலகில் உற்பத்தி ஆகவில்லை, இனியும் செய்ய முடியாதுன்னு சொன்ன. முடியாது என்ற உங்கள் மனநிலையை முடியும் என மாற்றினால் அது முடியும் என்றாராம். அது முடிந்தது. அவனுக்கு வேண்டிய கண்ணாடி வந்து கொரில்லா கிளாஸ் தயாராயிற்று. அது டெக்னாலஜி என்பது பகவான் அட்டவணைப்படி அறிவு ஜடத்தில் செயல்பட்டு ஜடத்திற்கு மிஷின் உருவம் கொடுப்பது. மனம் பெற்ற அறிவை ஜடத்தில் மிஷினாக வெளிப்படுத்துவது டெக்னாலஜி ஆகும். டெக்னாலஜியை நிர்ணயம் செய்வது ஜடம் இல்ல, கண்ணாடி இல்ல, புறம் இல்ல, எண்ணம் மனது அகம் டெக்னாலஜியை நிர்ணயிக்கிறது. எக்ஸ்பர்ட் வந்து முடியாதுன்னு கூறின அப்புறமும் எடுத்த முடிவு. அகம் முடிவு எடுத்தா முடியாதது முடியும். ஸ்ரீ அப்பா கூறிய பாகுபாடுகளில் சூட்சுமம், ஜடம், அகம், புறம், காலம், இடம், அணு, அனந்தம் என்ற பாகுபாடுகளை குறிப்பிடவில்லை. ஸ்டீவ் வந்து அகத்தால் புற பிரச்சனையை தீர்த்தான். உலகில் இப்பாகுபாடுகளால் தீராத பிரச்சனை இல்லை. கடந்த கால சமர்ப்பணம் நம் அன்பர்கள் அறிந்தது. இந்த அட்டவணை மூலம் அதை விவரமாக கூறலாம். பிரைட் அண்ட் பிரிஜிடிஸ்ல பெரும் துரதிர்ஷ்டம் வந்து பேர் அதிர்ஷ்டமாக மாறுவது இந்த அட்டவணையின் விளக்கத்துள் வரும். எந்த கதையையும் இதன் மூலம் விமர்சனம் செய்யலாம். நம் வாழ்வு, கடந்த கால வாழ்வு, கர்மம் இவற்றை விளக்கும், விளக்க உதவும் இந்த அட்டவணை. சைக்கலாஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு, உலகின் வரலாற்றை மன வளர்ச்சியாக புரிய முயன்றால் மனிதன் 100 ஆண்டு முன்னேறுவானா? பழைய முறைகளை கைவிட மறுப்பவர் சிலர் இருக்காங்க, நாம் அதை அறிவோம். ஆராய்ந்து பார்த்தால் அனைவரும் பழைய முறையை மட்டும் பின்பற்ற விரும்புகிறோம். பழைய முறையை விட்டு புதியதை பின்பற்றுவதாக கூறுபவர் பழைய முறையை புதிய உருவில் பின்பற்றுபவர். பழைய முறை உடலுக்குரியது, புதியது அறிவுக்குரியது. அட்டவணை வந்து பொய் சொல்லாது, மனிதன் பொய் சொல்லுவான். பொய் சொல்லும் பொழுது மெய் சொல்லுவதாக சாதிப்பானா? அட்டவணை இந்த சாதகங்களுக்கு எல்லாம் இடம் தராது. இன்று வரை நோபல் பரிசு தரும் இடம் வரை பொய் மெய்யாக உலவுகிறதாம். பொருளாதார நெருக்கடி 8 ஆண்டாக உயிரை எடுக்கும் பொழுது நெருக்கடியை அதிகப்படுத்தும் முறையை கண்டவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்காங்க. அட்டவணை நோபல் பரிசு இந்த ஆண்டு பெற்றவரை 7ஆம் நம்பரில் எழுதும். ஆராய்ச்சியை தொடர்ந்தால் அவர் 9ஆம் நம்பருக்கு போவார். இதுவரை இந்த சொற்பொழிவை அமைதியாக கேட்ட அனைத்து தியானமய அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொற்பொழிவை தயாரி செய்து அளித்த ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் அப்பா தயார் செய்த சொற்பொழிவிற்கு முன்னுரை தயார் செய்து அளித்த திரு அசோகன் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெப் மீட்டிங்கை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
சொற்பொழிவாற்றிய திருமதி வசந்தா லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.